நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கனவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், ஓயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் முழியவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்றைய சத்சங்கத்தை எனக்கு வந்த மூன்று நான்கு கேள்விகளுக்கு பதில் காண்பதன் மூலம் நடத்துவோம் என்று இருக்கின்றேன். முதலாவது கேள்வி ஒன்று வந்தது, அது மலேசியா நகரத்தில் இருந்த ஒரு சாதகர் மூலம். அந்த கேள்வி என்னவென்றால், ஐயா நான் இந்த கிரியா யோகத்திற்குள் வர முதல் வேதாந்த முறைப்படி பக்தி மார்க்கத்தில் இருந்தேன், கோயில் வழிபாடுகளில் இருந்தேன், ஆனால் கிரியா யோகத்திற்கு வந்த பின் கிரியா யோகத்தை தீட்சை எடுத்து பயின்று வருகின்றேன் 4-5 வருடங்களாக. ஆனால் நான் அந்த நேரம் யோகத்திற்குள் வர முதல் என்னுடைய எனக்கு பக்தி முறையிலிருந்து கிடைத்த பக்திக்கும் இப்போது நான் பாபாஜியின் கிரியா யோகத்தில் பயணித்து இருக்கும்போது இருக்கிற பக்திக்கும் வித்தியாசம் காண்கின்றேன். இப்போது எனக்கு கிடைத்த பக்தி ஒரு நிரந்தரமான பக்தியாக எனக்கு தெரிகின்றது, அதற்கு என்ன காரணமோ என்று ஒரு அருமையான கேள்வியொன்றை வைத்திருக்கின்றார். அதற்கு நாங்கள் பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்போம். அதாவது நாங்கள் கோயில் வழிபாட்டில் இருந்து யோகத்திற்கு வர முதல் கோயில் வழிபாட்டில் கோயில் வழிபாட்டு முறையில் இருந்த பக்தி, அந்த பக்தி நிரந்தரமாக இருக்கும் பக்தி என்று சொல்ல முடியாது, இருக்காது என்பது அல்ல, இருக்கலாம், ஆனால் அதற்கு நீங்கள் தொடர்ச்சியாக அந்த பக்தி முறையில் நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அது ஒரு நிரந்தரமான பக்தியாக இருக்கும், அல்லது அந்த நேரத்தில் மாத்திரம் அந்த பக்தி முறை உங்களுக்கு நன்றாக இருப்பது போல் இருக்கும். அதை விட்டு நீங்கள் உலகியலுக்குள் வந்துவிட்டால் அது இல்லாது போய்விடும். திரும்பவும் நீங்கள் கோவில் சென்று அந்த பக்தி முறையில் இருக்கும்போது பக்தி வரும். ஆனால் கிரியா யோகத்தில் அவர் கேட்ட கேள்வி, கிரியா யோகத்திற்கு வந்த பிறகு அந்த பக்தி தனக்கு நிரந்தரமானதாக தெரிகின்றது, தன்னுடைய பயிற்சியில் இருக்கும் பக்தி என்றதற்குரிய கருத்தை நாங்கள் இங்கு சிறிது கூர்ந்து அவதானிப்போம். இந்த கிரியா யோகம் 4 முறைகளில் நாங்கள் செல்ல வேண்டும் என்று பாபாஜி வகுத்து கொடுத்திருக்கின்றார். அதாவது அன்பு, தொண்டு, அதன் பிறகு பக்தி, தென் அது சரணாகதியை நோக்கி செல்லும் என்பது பாபாஜியுடைய அருள் வாக்கும் பயிற்சி முறையும். இங்கு நாங்கள் என்னத்தை பார்க்க வேண்டுமென்றால், எங்களுடைய விடயங்களை நாங்கள் அன்பில் இருந்து தொடங்க வேண்டும். அந்த அன்பை வளர்த்து கொண்டு போகும் போது தொண்டு நிலைக்கு வர வேண்டும். அந்த தொண்டுகளை சேவிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதை மற்றைய மக்களுக்காக இருக்கலாம், மற்றைய உயிரினங்களுக்காக இருக்கலாம், நாங்கள் அதை செய்து கொண்டு போகும் போது அதன் பின் தான் பக்தி சொல்லப்படுகின்றது மூன்றாவது நிலையில். ஆகவே இந்த ரெண்டு நிலையையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வளர்த்து கொண்டு விடுவோமாக இருந்தால், அதாவது அன்பு நிலையையும், அந்த அன்பு நிலை கூடிக்கொண்டு போகும்போதுதான் தொண்டு என்பது, நிரந்தர தொண்டு என்பது வரத் தொடங்கும். அந்த நிரந்தர தொண்டையும் செய்து கொண்டு போகும்போது வருகின்ற பக்தி ஒரு காலமும் உங்களை விட்டு நகராது. அதற்குரிய காரணம் அந்த அன்பும் தொண்டும் அந்த பக்திக்கு அத்திவாரமாக இருக்கின்றது. நீங்கள் உருவ வழிபாட்டில் இருக்கும்போது, நீங்கள் உலகியலில் இருந்து கொண்டு உருவ வழிபாட்டிற்கு சென்று உங்களுடைய பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போது, அது வந்து போகக்கூடிய ஒரு பக்தியாகத்தான் இருக்குமே தவிர ஒரு நிரந்தரமான பக்தியாக இருக்க முடியாது. அதற்கு காரணம் அங்கு அத்திவாரம் இல்லை. ஆகவே பாபாஜியின் நாங்கள் இந்த நான்கு முறைகளையும் பலமுறை வாயினால் சொல்லியிருந்தாலும் காதினால் கேட்டிருந்தாலும் அது மிகவும் சக்தி வாய்ந்த முறை. அதாவது அன்பு, தொண்டு, அதைத் தொடர்ந்து பக்தி, அதைத் தொடர்ந்து சரணாகதியை நோக்கி வருவீர்கள் என்று பாபாஜி கூறியிருக்கின்றார். ஆகவே அந்த அன்பருக்கு இதுதான் அந்த வித்தியாசம். நாங்கள் இந்த யோக முறையில் போய் அடையும் பக்திக்கும் கோயில் வழிபாடுகளில் இருந்து அடையும் பக்திக்கும் இருக்கும் மிகவும் முக்கியமான வித்தியாசத்தை நாங்கள் இங்கு கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆகவே இந்த மார்க்கத்தில் நாங்கள் வரும்போது அன்பு கொள்கின்றோம், முதல் குடும்பத்தில் கொள்கின்றோம், எல்லாத்திற்கும் மேலாக பாபாஜியிடம் கொள்கின்றோம், அதன் பின் குடும்பத்தில் கொள்கின்றோம், அதன் பின் எங்களுடைய சுற்றத்தாருடைய கொள்கின்றோம், அதற்கு மேலாக எல்லா உயிரினங்களிலும் அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்றது. அது அந்த முறை எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த முறையில் நாங்கள் பயணிக்கின்றோம். ஆனால் தொண்டை பொறுத்தவரையில் அந்த அன்பு பெருகி கொண்டு போகும்போது அந்த தொண்டு செய்ய வேண்டும் என்பது அங்கு எங்களுக்கு தானாகவே உருவாகின்றது. அது சிறிய சிறிய தொண்டுகளாக தொடங்கி பெரிய நிலைக்கு, பெரிய நிலை வரைக்கும் வருகின்றது. ஆகவே இந்த தொண்டில் சிறந்த தொண்டு என்று சொல்வது ஒரு ஏழைகளுக்கு, பசியில் இருப்பவர்களுக்கு உணவு அளிப்பதுதான் எல்லா தொண்டிலும் சிறந்த தொண்டு. இதை நாயன்மார்கள் கூட செய்திருக்கின்றார்கள். அதற்கு மேலாக அருளாளர்கள், ஞானிகள் செய்திருக்கின்றார்கள். பாபாஜியின் நான்கு தாரகை வசனங்களாகிய அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியிலும் தொண்டு பேசப்படுகின்றது. ஆகவே பசிப்போர்க்கு நாங்கள் உணவளிப்பதுதான் மிகவும் பெரிய தொண்டு தொண்டில். அப்போதுதான் அந்த ஏழைகள் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை பார்க்கும் போது நீங்கள் கடவுளை அவர்களுடைய முகத்திலே காண்பீர்கள் என்று பல அருளாளர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். நீங்களும் அதை ரசிப்பீர்கள் நிச்சயமாக அந்த மார்க்கத்தில் போகும்போது. ஆகவேதான் யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் இந்த அன்னதானம், இந்த உணவளிப்பு ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும், முதியோர்களுக்கு போய் சேர வேண்டும், வசதி இல்லாதவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய சங்கங்களில் கூட இதைத்தான் நாங்கள் கூடுதலாக வலியுறுத்துகின்றோம். ஆகவே எப்பவும் நீங்கள் கோயில் திருப்பணிக்காகவோ அல்லது மற்ற விடயங்களுக்காகவோ திருப்பணி செய்யலாம், அது பிழையன்று அல்ல. ஆனால் எல்லா திருப்பணியிலும் பெரிய திருப்பணி உணவளிப்பது. ஆகவே யோக சாதகர்கள் அதை பற்றி சிறிது சிந்திக்க வேண்டும். அந்த முறையில்தான் பாபாஜியும் எங்களை தன்னுடைய கிரியா யோகத்தில் எங்களுடன் இருந்து வளர்த்தி செல்கின்றார் என்றபடியால் உங்களுக்கு நேரம், வசதி கிடைக்கிற நேரங்களில் அந்த விடயங்களில் உங்களை செலுத்துங்கள். தொண்டு பலவிதமாக செய்யலாம் என்பது உண்மை. ஆனால் ஒரு ஆன்மாவை ஆன்மாவிற்கு அந்த தொண்டு செய்து அந்த ஆன்மாவில் அந்த ஆன்மா ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி போவதற்காகவும் இருக்கலாம், அல்லது உயிர் வாழ்வதற்காகவும் இருக்கலாம். அப்படியான உணவு தொண்டை செய்வது மிகவும் முக்கியமானது. ஆகவே இந்த அன்பு தொண்டு இவற்றை செய்து கொண்டு வரும்போது வரும் பக்தி என்பது நிரந்தரமானது. ஆகவே நாங்கள் ஒரு நல்ல மார்க்கத்தில் இருக்கின்றோம். பாபாஜியின் இந்த நான்கு பகுதிகளான மார்க்கத்தை கடைபிடிக்கின்றோம். ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அந்த பக்தியில் உங்களுக்கு வித்தியாசம் இப்போது தெரிவதற்குரிய காரணம் இதுவே தவிர வேறு ஒன்றும் அல்ல என்று கூறுகின்றேன். அடுத்த கேள்வி ஒன்று வந்திருக்கின்றது. அதாவது, வாழும் போது செத்து போக வேண்டும் என்று கிரியா யோகத்தில் ஒரு இடத்தில் சொல்லப்பட்டதாக ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருந்தார். அதனுடைய கருத்து என்னவென்று கேட்டிருந்தார். வாழும் போவது என்ன, வாழும் போவது என்னென்று சாவது, அது மிகவும் நேரடியாகவே பதில் கொடுக்கக்கூடிய ஒரு விடயம். வாழும் போது சாவது என்று கிரியா யோகத்தில் எங்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அதனுடைய கருத்து சமாதி நிலை. அதாவது, நாங்கள் எங்களுடைய பயிற்சியில் வளர்ந்து கொண்டு போகும்போது ஒரு நேரம் நாங்கள் சமாதி நிலையை முற்றாக அடையலாம், அது இறுதி கட்டம். ஆனால் நாளாந்தமும் நாங்கள் சமாதி நிலைக்குள் போகலாம், அது எங்களுடைய பொறிகளை விட்டு நாங்கள் விலத்தி தியானத்தில் இருக்கும் போது அந்த நிலையை நாங்கள் எய்துவோம், திரும்பவும் மீண்டும் உலகியலுக்குள் வருவோம். ஆகவே வாழும் போது சாவது என்று சொல்வது சமாதி நிலையை யோகத்தில் என்று அந்த அன்பருக்கு சொல்கின்றேன் அவருடைய கேள்விக்கு. அடுத்ததாக இன்னொரு அன்பர் கேட்டிருந்தார், கிரியா யோகத்தில் நீங்கள் உங்களுடைய சத்சங்கத்தில் சொல்லியிருக்கின்றீர்கள், விதியை பாபாஜி மாற்றி அமைப்பார், விதி மதியால் வெல்லப்படும் என்று கருத்து கூறியிருக்கிறீர்கள். நான் அந்த சத்சங்கத்தில் இருந்திருக்கின்றேன், அதை பற்றிய சிறிது விவரம் அவர் கேட்டிருந்தார். அதாவது, நாங்கள் எங்களுடைய பயிற்சியில் சென்று கொண்டிருக்கும் போது விதி என்றால் என்ன என்பதை ஒரு பார்த்து விடுவோம். அதாவது, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எதை சந்திக்கிறோமோ அதுதான் விதி. அந்த சந்திப்பதை எப்படி செய்து முடிக்கிறோமோ அதுதான் மதி. ஆகவே நாங்கள் வாழ்க்கையில் சந்திப்பதெல்லாம் எங்களுடைய வினைப்பயனால் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஆன்மாவுக்கு எங்களுடைய உடலுக்கு கிடைத்ததைத்தான் நாங்கள் சந்திக்கின்றோம், அதைத்தான் நாங்கள் விதி என்று பார்க்கின்றோம். ஆனால் அந்த விதியை நாங்கள் அனுபவிக்கும் முறையை யோசித்து பார்க்கும்போது, ஒரு உலகியலில் இருக்கும் ஒருவர் அனுபவிப்பதற்கும் கிரியா யோக சாதகர் ஒருவர் அனுபவிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் அவர் அவருடைய கிரியா சாதனையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தனு கரணா புவனா போகங்களால் கிடைத்ததெல்லாம் பொய் என்றும், இந்த ஆன்மா ஒன்றுதான் மெய் என்றும் என்ற வழக்கில் அந்த முறையில் எங்களுடைய பயிற்சி எங்களை கூட்டிச் செல்கின்றது என்பது நிச்சயம். அப்படியாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு விதி எங்களுடைய கர்ம பயனால் கர்ம வினையால் வந்த விதிகள் எல்லாம் நாங்கள் அனுபவிக்கும் முறை நிச்சயமாக ஒரு சாதாரண உலகியலில் இருக்கும் ஒருவர் அனுபவிப்பதை விட வித்தியாசமானது. அதற்குரிய காரணம், இவற்றை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் இருந்து அடிப்படை அறிவிலிருந்தும் கிரியா யோகத்தில் பாபாஜியின் தெய்வீய குரலில் இருந்தும் பல உதாரணங்கள் மூலமாக நாங்கள் இவற்றை அறிந்திருக்கின்றோம். ஆகவே சைவ சித்தாந்தத்தில் சொன்ன கருத்துப்படியும் சத்குரு கிரியா பாபாஜியின் தெய்வீய குரலில் சொன்ன கருத்துப்படியும் நாங்கள் எங்களுடைய உடல் உலகம் உலகத்தில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் பொய் என்ற நிலையை அறிந்து அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி செல்வதால் எங்களுக்கு இந்த வினைப்பயன்களால் வந்த விதி முழுவதும் மாற்றியமைக்கப்படுகின்றது. அது பாபாஜியின் கிரியா யோகத்தால் மாற்றியமைக்கப்படுகின்றது. அதைத்தான் அந்த அன்பருக்கு சொல்ல விரும்புகின்றேன். என்னென்று இந்த யோகத்தில் இது மாற்றியமைக்கப்படுகின்றது என்று நீங்கள் சொன்னதுக்குரிய கருத்தென்று கேட்கும்போது, உங்களுடைய வாழ்க்கை முறை யோக வாழ்க்கை முறையாக மாறும்போது இதனால் வரும் துக்கங்கள் துன்பங்கள் எல்லாம் நீக்கமடைகின்றது. ஏனென்றால் நீங்கள் அடிப்படை கருத்தை அறிந்தவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் ஆன்மாவே தவிர வேறு ஒன்றும் அல்ல, மற்றவையெல்லாம் பொய். அந்த வழக்கில் நீங்கள் சென்று கொண்டு போகும்போது அந்த விதி என்பது மதியால் வெல்லப்படுகின்றது. உங்களுக்கு முக்கியமாக கிரியா சாதகர்களுக்கு அது அனுபவத்தில் கிடைக்கின்றது என்பதில் ஒரு விதமான மாற்றமும் இல்லை என்று அந்த அன்பருக்கு சொல்கின்றேன். அடுத்தது இன்னொரு கேள்வி வந்திருக்கின்றது. ஐயா, நான் வாழ்க்கையில் கிரியா யோகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த பயிற்சிகளை ஒழுங்காக செய்கின்றேன். ஆனால் எனக்கு வாழ்க்கையில் நன்றாக முன்னேற வேண்டும் என்றும் ஆசை இன்னும் இருக்கின்றது, உலகியல் ஆசை. ஆனால் அதற்கு உங்களால் ஏதாவது கருத்து தர முடியுமா என்று கேட்கின்றார். நிச்சயமாக இந்த கிரியா யோகம் உலகியலில் இருந்து கொண்டு நீங்கள் இந்த யோகத்தை செய்யலாம் என்று பாபாஜி இந்த கிரியா யோகத்தை அமைத்து தந்திருக்கின்றார் கிரியா சாதகர்களுக்கு. ஆகவே நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் பற்று இருக்குமாக இருந்தால், உலகப்பற்று, உலகத்தில் இருப்பவற்றில் பற்று இருக்குமாக இருந்தால், முழுமையாக அற்றுப்போகும் வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக இந்த பாதையில் செல்லலாம். உங்களுடைய கேள்வி, முன்னேறுவதற்கு என்னத்தை செய்யலாம், அதற்கு ஒரே வரியில் உங்களுக்கு விளக்கத்தை தருகின்றேன். சிறிது சிறிதாக பழையவற்றை விட்டுவிட பழகுங்கள் ஐயா. பழையவற்றை என்று சொல்வது உங்களுடைய வாழ்க்கை பழக்க வழக்கமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நடைமுறையில் செய்யும் சில விடயங்களாக இருக்கலாம். உங்களிடம் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற பழைய விடயங்களை நீங்கள் விட்டால்தான் புது விடயங்களை நீங்கள் உங்களுடைய சித்தத்திற்குள் கூட கொண்டு வரலாம். ஆகவே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால், கிரியா யோக முறைப்படி நீங்கள் பழையவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக வழியால் விட்டு, அது என்னவாகவும் இருக்கலாம், உங்களுடைய கெட்ட செயல்களாக இருக்கலாம், உங்களுடைய பொருள்களாக இருக்கலாம், நீங்கள்தான் எல்லாம் செய்கின்றீர்கள் என்ற ஒரு ஆணவமாக இருக்கலாம், அவற்றை எல்லாம் சிறிது சிறிதாக இந்த பயிற்சியில் செய்து கொண்டு போகும் போது அது தானாகவே சிறிது சிறிதாக விலகும் போது நீங்கள் உலகியலிலும் முன்னேறி உங்களுடைய கிரியா யோக பயிற்சியிலும் முன்னேறலாம் என்று அந்த அன்பருக்கு சொல்கின்றேன். அது இயற்கையாகவே நடக்கப் போகும் ஒரு விடயம். நீங்களாகவே விடுவதென்பது அது முழுமையான விடுவது அல்ல. ஏனென்றால் நீங்கள் விட்டவற்றை மீண்டும் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் அது இயற்கையாகவே இந்த பயிற்சியில் நீங்கள் சென்று கொண்டிருக்கும் போது அது தானாகவே உங்களை விட்டு விலத்தும். அந்த நிலையில் நீங்கள் விடுவது மீண்டும் உங்களிடம் அது சேருவதற்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்று அந்த அன்பருக்கு சொல்கின்றேன். அடுத்ததாக இந்த கேள்விக்குரிய பதிலேயே இன்னொரு அன்பருடைய கேள்விக்குரிய பதிலும் அமைந்திருக்கின்றது. இந்த இறுதி நிலையில்தான் நாங்கள் நான் அல்லது எனது என்பதை முற்றாகவே அகற்றுகின்றோம். அந்த நான் அல்லது எனது என்பது முற்றாக அகலும் போது நாங்கள் எங்களுடைய சாதனையில் ஒரு நல்ல இடத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றோம். அதுதான் மற்றவருடைய கேள்வி. நான் எனது என்பதை அகற்றினால் நாங்கள் எங்கு செல்கின்றோம் என்று, அதை அகற்றும் போது நாங்கள் இறுதி நிலையை நோக்கி செல்கின்றோம், முக்தி இன்பத்தை நோக்கி செல்கின்றோம் என்பது அதனுடைய பொருள். அதைவிட இன்னொரு விடயத்தையும் பொதுவாக ஆராய்வோம். இது கேள்வி அல்ல. பாபாஜியின் தெய்வீக குரலை நீங்கள் உங்களுடைய சாதனை பயிற்சியில் ஒவ்வொரு நாளும் பிக்கப் பேஜ் என்று சொல்லும்படி ஒரு பக்கத்தை எடுத்து அந்த ரெண்டு பக்கத்தையும் வாசிக்கின்றீர்கள். ஆனால் இதில் இன்னொரு அற்புதமான விடயம் அடங்கி இருக்கின்றது. அதை நான் அற்புதமாக நானே இதுவரை சிந்தித்ததில்லை. இன்று காலை என்னுடைய வாசிப்பில் அதை சிந்தித்தேன். இந்த பாபாஜி இந்த தெய்வீக குரல் புத்தகத்தை மூன்று பேருரைகளாக எங்களுக்கு தந்திருக்கின்றார். அது முன்னுரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாபாஜியின் மூன்று பேருரைகள், அதுதான் அந்த மூன்று பேருரைகளின் தொகுப்புத்தான் பாபாஜியின் தெய்வீக குரல். ஆனால் அதில் அமைத்த விதம் முறையாகவே அமைந்திருக்கின்றது. அதை நான் கூடி சிந்தித்து பார்க்கவில்லை. பேருரையை 15 தரம் படித்து முடித்து விட்டேன் எல்லாவற்றையும். இருப்பினும் அதை அமைந்த விதத்தை பார்த்து இன்று காலை என்னுடைய பயிற்சியின் போது சந்தோஷப்பட்டேன். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த மூன்று பேருரைகளில் முதலாவது பேருரையாக அந்த புத்தகத்தில் இருப்பது தெய்வீக இரகசியத்தின் வெளிப்பாடு என்ற பேருரை. தெய்வீக இரகசியத்தின் வெளிப்பாட்டில் தான் சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து பல கருத்துக்களும் முழு கருத்துக்களுமே அங்கு பொதிந்திருக்கின்றது. அதாவது ஆன்மாக்களை, சாதகர்களை பாபாஜி எப்படி பக்குவப்படுத்துகின்றார் என்று அந்த புத்தக முறையே கூறுகின்றது. அதாவது தெய்வீக இரகசியத்தின் வெளிப்பாடு முழுவதையும் அதில் மிகவும் சுருக்கமாக தந்திருக்கின்றார். ஆழமாக நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் போய் அதை பார்க்கின்றோம். அவற்றை நீங்கள் அடைந்தவுடன் அடுத்த இரண்டாவது பேருரையாக அவர் தந்திருப்பது எல்லா தொல்லைகளையும் நீக்கும் திறவுகோல். என்ன அற்புதமான ஒரு தலைப்பு! அதாவது நீங்கள் இந்த தெய்வீக வெளிப்பாடுகளை, இந்த இரகசியத்தை அறிந்த பின், உங்களுடைய உடலை பற்றி, கடவுளை பற்றி, இந்த தெய்வீக முழு இரகசியத்தையும் அறிந்த பின் உங்களுக்கு எல்லா தொல்லைகளையும் நீக்கும் திறவுகோல் என்று இரண்டாவது பகுதியை பாபாஜி அந்த புத்தகத்தில் தருகின்றார். ஆகவே அந்த இரண்டாவது பகுதி தான் எங்களுடைய வினை நீக்கம், இந்த மாயையிலிருந்து விடுபடுவது, இந்த தொல்லைகளிலிருந்து விடுபடுவது. அதற்கு இந்த கிரியா யோகம் ஒரு திறவுகோல், ஒரு சாவி, ஒரு திறப்பு என்று எங்களுக்கு தந்திருக்கின்றார். அற்புதம், அற்புதம், அற்புதம். இறுதியான பேருரை மரணத்தின் மரணம். இவை ரெண்டிலும் நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கொண்டு போகும்போது அறிவளவில் அடுத்ததாக உங்களுக்கு தேவை மரணத்தின் மரணம். அவர் ஏன் அதை மரணத்தின் மரணம் என்று சொன்னார் என்றால், அந்த மரணத்தின் மரணம் என்றதன் கருத்து என்னவென்று எங்களுடைய குருமார்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றேன். மரணம் இல்லா பெருவாழ்வு. அதாவது நெகட்டிவ் டு நெகட்டிவ் இஸ் பாசிட்டிவ். மரணம் என்பது ஒரு எதிர்ச்செயல், திரும்பவும் மரணம் என்று சொன்னால் இன்னொரு எதிர்ச்செயல். அந்த மரணத்தையும் மரணத்தையும் சேர்த்தீர்கள் என்றால் மரணம் இல்லாத பெருவாழ்வு, முக்தி நிலை, சொரூப சமாதி. ஆகவே அந்த புத்தகம் அப்படி பாபாஜியினால் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது சாதகர்கள் எல்லோருக்கும். அந்த புத்தகத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்வில் வாசிக்க வேண்டும். ஒரு பக்கமோ ரெண்டு பக்கமாவது குறைந்தது வாசிக்க வேண்டும். அது எங்களுடைய சாதனை பயிற்சியில் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை வாசியுங்கள், உங்களுடைய சாதனையை வெல்லுங்கள். சாதனை, 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 சாதனை இல்லையே வேதனை என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் மக்களுக்கு உங்களுடைய கருத்தை கொடுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
சற்சங்கம் சாதகருடைய ஐந்து கேள்விகளுக்கும் மிகவும் சிறப்பமான, சுருக்கமான, தெளிவான கருத்துகள் தரப்பட்டதன் காரணமாக இன்றைய சற்சங்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது. முதலாவது கிரியா கேள்வி வந்து யோக முறையில் பக்திக்கும் பாபாஜி முறையில் உள்ள கிரியா யோகத்துக்கும் உள்ள வேறுபாடு கேட்டிருந்தார். அதற்கு அன்பு தொண்டு பக்தி சரணாதி மூலம், அதாவது அன்பும் தொண்டும் அத்திவாரமாக இருக்கின்றது என்ற கருத்தின் மூலம் சிறந்த பதில் கொடுக்கப்பட்டது. அத்தோடு யோக மார்க்கத்தில் உள்ளவர்கள் முடியமானவரை அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டது. அது மிகுந்த சிறந்த கருத்து. எல்லா சாதகர்களும் முடியமானவரை தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அடுத்து இரண்டாவது கேள்வி, வாழும் போது சாவது எப்படி என்று. அதாவது யோக மார்க்கத்தின் சமாதி நிலை என மிகவும் சுருக்கமான தெளிவான கருத்து தரப்பட்டது. அடுத்து மூன்றாவது கேள்வி, கிரியா யோகத்தின் விதியை பாபாஜியை மாற்றி அமைப்பது எப்படி? உலகில் இருப்பவருக்கும் யோக நிலையில் இருப்பவருக்கும் உள்ள வித்தியாசம் சைவ சித்தாந்தத்திற்குரிய கருத்துப்படியும் கிரியா யோகத்திற்குரிய கருத்துப்படியும் விதியை மதியால் வெல்லலாம் என மிக தெளிவாக எல்லோருக்கும் விளங்கும் கூடிய முறையில் அதற்குரிய பதில் தரப்பட்டது. அடுத்து நான்காவது கேள்வியாக, கிரியா பயிற்சியை செய்கின்றோம், ஆனால் இன்னும் முன்னேறுவதற்கு என்ன செய்வதென்று? அதற்கு மிகவும் சுருக்கமாக சிறிது சிறிதாக பழையவற்றை விடுதல், ஒரு அதாவது மிக சுருக்கமான பதில்கள், அது மிக தெளிவான பதில்கள், அதிலும் சிறப்பாக இருந்தது. இறுதியாக இறுதி நிலை அடைவது எப்படி என்று? நான் எனது என்பதை அகற்றினால் இறுதி நிலை அடையலாம் என்று கூறப்பட்டது. அது மாத்திரமல்ல, பாபாஜியின் தெய்வீக ரகசியத்தின் வெளிப்பாடு எல்லா தொல்லைகளையும் நீக்கும் திறவு போல் மரணத்தில் மரணம், மரணம் இல்லா பெருவாழ்வு முக்தி நிலை என்றும் சுருக்கமாக இன்றைய சத்சங்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது. எனவே பாபாஜிக்கும் உங்களுக்கும் அனைத்து சாதகர்களுக்கும் நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய இன்றைய சத்சங்க கருத்துக்களை மக்களுக்கு கொடுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு சத்சங்கம்,
ஹலோ கேட்கின்றது, சொல்லுங்க. நான் மணி யோசையுடன் கேட்கின்றது, நன்றாக இருக்கின்றது, சொல்லுங்க.
அப்ப
இறுதியில கலந்து கொள்ளுங்க. ஓகே, நன்றி.